ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். So far we have learned five one another's. For example, love one another, accept one another, we submit to one another. So இப்படி ஐந்து காரியங்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில தியானித்திருக்கிறோம். சோ இன்றைக்கு வந்து குறிப்பாக நாம் தியானிக்க வேண்டியது வந்து என்கரேஜ் ஒன் அனதர். அதுதான் இன்றைக்கு நான் வென்ஸ்டே நினைக்கிறேன், புதன்கிழமை அன்று அந்த செய்தி தான் திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் யோசித்தேன். ஆனா நேற்று தினத்தில் ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ நோ, ஐ திங்க் ஈவன் வி ப்ரேட் ஃபார் ஹிம் லாஸ்ட் சண்டே அட் அவர் சர்ச், நபில் குரேஷி. So, Muslim, but he came to know the Lord. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், 34 வயது. So, I think stage 4 cancer கண்டுபிடிக்கப்பட்டு, he passed away in just 1 year. அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மகள், ரவி ஜக்ரியாஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரியில ரவி ஜக்ரியாஸ் ஓட சேர்ந்து ஊழியம் செய்தவர். Just 34 years old, but he passed away. So, நேற்று தினத்துல அந்த செய்தி வந்த உடனே எனக்கு அதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமாக இருந்தது. இரண்டு விதமான கேள்விகள் எனக்கு வந்தது. ஒன்று வந்து, ஏன்னா ஏராளமான பேர் ஜபித்தார்கள் இந்த தேவனுடைய ஊழியருக்காக, ஏராளமான பேர் ஜபித்தாங்க. So many people have been praying for this person. People over here, people in India and all over the world, millions of people prayed. Even celebrities weekly once they fasted and prayed. Why God did not answer all our prayers? In devan namma seidha ovvoru jabathiyum kekkavillai. Just 34 avar vandu avudaiya ooliyathila he has turned so many thousands, he has led so many thousands to Christ. 34 வயசு தான் ஆகுது. இன்னும் ஒருவேளை ஆண்டவருக்கு சுத்தமான 50 இயர்ஸ் இருந்திருந்தார்னா, he could have done so many things. He could have led so many thousands of people to Christ. Powerful witness. Powerful witness. அந்த கேள்வி வந்து நேற்று தினத்துல மத்தியானத்துல அதிகமாக என்னை பாதித்தது. சோ நான் யோசித்தேன், ஒருவேளை நம்ம இந்த சர்மன் சீரீஸ்ல கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு, வை டோன்ட் பி அஸ் அ சர்ச் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் திஸ் பர்சன் நபில் குரேஷ், கடவுளுடைய திட்டம் என்ன. சோ இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்திக்காக தெரிந்து கொண்ட தலைப்பு ரிடெம்ப்டிவ் லிவிங், பர்பஸ்ஃபுல் லிவிங், அல்லது லீவிங் அ லெகசி. இந்த நபில் குரேஷி வந்து இ லெஃப்ட் அ லெகசி. 34 வயசுல தான், இஸ் நோ மோர், இஸ் வித் தி லார்ட், பட் 1000 பேரை ஆண்டவருக்கு வழிநடத்தின ஒரு ஒரு மன நிறைவும், இன்றைக்கு ஸ்டில் ஹி கண்டினியூஸ் டு மினிஸ்டர் டு சோ மெனி பீப்புள், பீப்புள் லைக் மீ அண்ட் செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ரிடெம்ப்டிவ் லிவிங். முதல்ல ஒரு வீடியோ பார்க்க போறோம், ஒருவேளை நீங்க பார்த்திருக்கலாம். அந்த வீடியோ வந்து அவர் 1 இயருக்கு முன்னாடி தான் ஸ்டேஜ் 4 ஸ்டொமக் கேன்சர் அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணாங்க. பண்ண உடனே ஃபேஸ்புக், அதற்கு பிறகு வீடியோஸ் மூலமாக அவருடைய அனுபவங்களை வந்து அவருடைய ஊழியத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தார். ஸோ ஹி ஸ்டார்டட் டு சென்ட் ஆல் இஸ் அப்டேட் த்ரூ ஃபேஸ்புக் அண்ட் வீடியோஸ் யூடியூப் அந்த மாதிரி. So starting from 1, 2, 3, 4, 42, okay, we are not now going to watch the video that he did, I think, yes, so palliative care, abdin solakudiya, kadaisila, the doctors will give up, kadaisila vandu, patientiyon, kudumbathiyon, nalla comfort pannu, encourage pannu, undra, andha care, andha, adin mathila dhaan, avar oru 3-minute video, avar present pannuraru. So adha nama first paakka porom. லாஸ்ட் வீக் முன்னாடி தான் இந்த வீடியோ போட்டிருந்தாரு, அதை பார்த்து தான் நம்ம லாஸ்ட் வீக் நம்முடைய திருச்சபையில் அவருக்காக நாம் ஜெபித்தோம். ஈவன் நவ் ஐ ட்ரஸ்ட் யூ ஆர் ஏபிள், உம்மால சுகம் தர முடியும், உங்களுடைய சுத்தத்தில் அது இல்லையா, still like trust. யார் சொல்றது? முகமதிய பின்னணியத்திலிருந்து வந்து 5வது வயதுல குரானை படித்தவர், அவருடைய வாலிப பருவத்துல எப்படி முஸ்லிம் அவர்களுடைய பிலீஃப் அதை ஒருவேளை நான் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் வந்து கேட்பாங்கன்னா எப்படி அவர்களுக்கு இந்த இஸ்லாமியத்தை சொல்லி கொடுப்பது, இதுலையும் கற்று தேர்ந்தவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய ஃப்ரெண்ட் டேவிட் வுட், கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் டேவிட் வுட், ரிடெம்ப்டிவ் லிவிங், சி எ பர்சன், ஒரு ஒரு தனி நபர் ஆண்டவர் பயன்படுத்துறார். அவர் வந்து போயிட்டு இருந்தது ஒரு பைபிள் ஸ்டடி. அந்த பைபிள் ஸ்டடி வந்து எதற்காகனா கிறிஸ்தவர்கள் கூடி வரக்கூடிய ஒரு பைபிள் ஸ்டடி. அந்த பைபிள் ஸ்டடிக்கு நபில கூட்டிட்டு வரலாமான்னு சொல்லி அந்த பைபிள் ஸ்டடி நடத்துறவங்கள்ட்ட கேட்கவே அவங்க சொல்றாங்க, இது வந்து நம்ம வைத்திருக்கிறது கிறிஸ்தவர்களுக்காக வைத்திருக்கிறது, ஒருவேளை நீ முஸ்லீம் பின்னணியத்திலிருந்து ஒருவரை நீ கூட்டிட்டு வந்தனா எவ்வளவு தூரத்துக்கு இந்த பைபிள் ஸ்டடியில அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி தெரியல அப்படின்னு யோசிக்கும் போது அவர் சொன்னாராம், நான் வந்து என் மனைவி மற்றவர்களிடத்துல நான் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு, அவர் பேர் மைக்கேல், அவங்க வைஃப் பேர் வந்து டெபி. So finally they said yes, David, our dear friend Nabil vandu Pakistan la irundhu vanda or family ku pullaiyaga pirandhavar, US la irukkaru, sorry irundhaaru, indha bible study ku poga aarambichaaru. Okay, and the bible study udaiya main idea vandu oru namma bible study pola vyathyasamaanadhu, nammudi bible study pola ondra alla. So apologetics அப்படினு சொல்லி சொல்வாங்க, defending the faith. Okay, so இவர் வர ஆரம்பித்த உடனே அத முழுதமாக மாத்திட்டாங்க. Okay, let's have like this, எல்லாருமே வந்து we are going to love each other, எல்லாருமே நாம் நேசிக்க போகிறோம், எல்லாருமே நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோம், we are going to respect everyone, we are going to respect every religion, but we are going to ask questions. Okay, and each of us should defend their faith. Okay, இப்ப நாங்க வந்து கிறிஸ்தவ விசுவாசத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், நபில் நீ யூ கேன் ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் அண்ட் வி வில் டிஃபெண்ட் அவர் ஃபெய்த். அதே மாதிரி உன்னுடைய விசுவாசத்தை பத்தி நாங்க கேள்வி கேட்போம், யூ ஹேவ் டு டிஃபெண்ட் யுவர் ஃபெய்த். அதே மாதிரி நான் கிறிஸ்டியன்ஸ் ஹிந்துஸும் போனாங்களாம். சோ இப்படிதான் ஆரம்பிச்சது. 2.5 இயர்ஸ் கடந்து சென்றது. ஸ்லோலி ஹி ஸ்டார்டட் டு நோ அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவானவருடைய டெத் resurrection that transformed him. Okay, and the point vandadukku piragu ena Quran la adai kurithu solapadave illa. Okay, so Yesu vanude death and resurrection vanda odane this is something different appdin solli solla aarambithaar. Finally kidadatta oru 3 dreams paathirukkaru. Adula oru dream enna na பெரும்பாலும் முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது இந்த ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் மூலமா. ஓகே, சோ அந்த ட்ரீம் எப்படின்னா, ஹி வாஸ் இன் ஹெவன் ஸ்டாண்டிங் அவுட் சைட் த கேட். அந்த கேட் வந்து இட்ஸ் அ நேரோ கேட். ஞாபகம் இருக்கா மத்தேயு 7 அதிகாரத்துல, லூக்கா 13 அதிகாரத்துல, நேரோ இஸ் த வே தட் லீட்ஸ் டு லைஃப், broad is the way that leads to destruction. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போற வாசல் விசாலமாய் இருக்கிறது. So he saw this narrow gate, and inside that room magnificent banquet பார்க்கிறார், விருந்து. அந்த விருந்து பார்க்கிறார் இவரு, ஆனா அவரால் அந்த ஹெவனுக்குள்ள போக முடியல, அந்த கேட்டுக்குள்ள போக முடியல. அண்ட் தென் அதுல டேவிடையும் பார்க்கிறார், அவருடைய ஃப்ரெண்ட் டேவிடையும் பார்க்கிறார். இந்த ட்ரீம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் டேவிட்ட பார்த்து கேட்கிறார், ஐ மீன் ட்ரீம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நபில் ஆஸ்க் டேவிட் டு கிவ் ஹிம் இன்சைட் இன்டு ஹிஸ் ட்ரீம். அண்ட் டேவிட் ரிப்ளைட் that it was the wedding banquet of the lamb, ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்து. that Nabil could not enter because he had rejected the invitation of Jesus. He has rejected the invitation by rejecting Jesus. This became a turning point. Okay. Now I'm going to say yes to Jesus. In the eighth one, yes, he gave his life. So, So, I really wanted to change the topic. Encourage one another. Let's change the topic. Redemptive living. C.S. Lewis அப்படிங்கறவர் எழுதியிருக்கிற The Problem of Pain அப்படிங்கற ஒரு புக் அதை ஸ்டார்ட் பண்ணேன் பட் ரொம்ப philosophical-ஆ இருந்துச்சு யோசித்தேன் இது இப்போதைக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு I also took another book Brian Greg எழுதினவர் என்ன எழுதியிருக்காருன்னா What does the Bible say about suffering? வேதம் சஃபரிங் பாடுகளை குறித்து உபத்திரங்களை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பாசேஜஸ் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் 12 பாசேஜஸ் வைத்து இஸ் a biblical scholar but he is also a pastor and a teacher so biblical-ஆவும் சரி practical-ஆவும் சரி கிட்டத்தட்ட ஒரு 12 பாசேஜ் எடுத்து அதை ரொம்ப சிறப்பாக அவர் செய்திருந்தார் So, அதுல வந்து for example, suffering may be punishment from God. அப்படின்றது ஒரு first point. Okay? Suffering, அது வந்து could be because of God's punishment. அடுத்தது, punishment அப்படின்னு சொல்ல, sorry, ரெண்டாவது வந்து, from sinful choices of others, suffering வந்து ஒருவேளை இன்னொருவர் அவர் செய்த ஒரு choice, இன்னொருவரை பாதிக்குது. For example, Cain and Abel. அடுத்தது, ஜோசப்டைய லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா டு டேக் த மோஸ்ட் ஈவில் ஆக்ட்ஸ் அண்ட் யூஸ் தம் டு ஃபர்தர் ஹிஸ் ஓன் பர்பஸஸ் ஃபார் குட் யோசேப்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சகோதரர்கள் செய்தது எல்லாமே ரொம்ப மோசமானது கடைசியில போத்திபார் அரண்மனையில பாவத்துல சிக்க வைத்தது இந்த மாதிரி நீங்க யோசேப்புடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும் ஆனா கடைசியில இறுதியில மூணு தடவை சொல்றாரு இந்த யோசேப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து எனக்கு நல்லது யோசிக்கல தீமையானதை யோசித்தீர்கள் ஆனா கடவுள் வந்து நன்மையானதை யோசித்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார் சோ ஒருவேளை பாடுகள் உபத்திரங்கள் இதற்கு காரணத்திற்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இது பெரும்பாலும் இந்த சஃபரிங் பாடுகளை பத்தி பேசும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா ரோமன்ஸ் சாப்டர் 8:28 ரோமர் 8:28 அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆனா இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது எப்படி இருக்கும்ல உங்களுக்கு ஆனா இங்க பால் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா இந்த கவனித்து பார்க்கும் போது இட் டஸ் நாட் மீன் தட் காட் அக்கம்ப்ளிஷஸ் இஸ் குட் பர்பஸஸ் பை அப்ளிக்டிங் அஸ் வித் மல்டிடியூட் ஆஃப் சஃபரிங்ஸ் ரேதர் He boldly asserts that none of those sufferings is stronger than God. He is strong enough to take what is evil and use it for our good. இந்த நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது அப்படின்னு சொல்லி ரோமர்ல வாசிக்கிறோம்ல தேவன் தீமையை அனுப்பிவிட்டு அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறவர் அல்ல தீமையாக இருக்கின்றவைகளை அவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார் அப்புறம் work of Satan அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்லது to make himself known to us அப்படின்னு சொல்லி சொல்றாங்க Present suffering within the context of God's redemptive purposes, அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Maybe sufferings can play an important role in our spiritual growth and development, அப்படின்னு சொல்லி Hebrews chapter 12 வச்சு சொல்றாங்க. Disciplines, painful for the present, profit for the future. God can use suffering to test our faith, அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 12 passagesல இருந்து அந்த புக்ல எழுதியிருந்து எழுதிட்டு அந்த அந்த எழுதினவர் அழகா சொல்லி முடிச்சிட்டார் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஃபார் ஆல் கிடையாது. ஓகே, இந்த ஒரு சஃபரிங் இருக்குது எனக்கு, என் வாழ்க்கையில் இந்த பாடு இருக்கு, இந்த உபத்திரவம் இருக்குது. ஓகே, லெட் மீ அப்ளை திஸ் வேர்ஸ், மேபி இட் இஸ் டெஸ்டிங் மீ, மேபி திஸ் இஸ் ஃப்ரம் த டெவில், ஆர் மேபி திஸ் இஸ் டு டிசிப்ளின் மீ, ஆர் மேபி திஸ் இஸ் ஃபார் காட் டு டூ இஸ் ரிடெம்ப்டிவ் பர்பஸ். இந்த மாதிரி பல விதத்தில் நம்ம யோசிக்கலாம், பட் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஃபார் ஆல் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த புக் எழுதினவர் டிசர்ன்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ யூ நீட் டு ஹேவ் டிசர்ன்மெண்ட். அடுத்தது மிஸ்ட்ரி. சிலதுக்கு நம்மளால பதில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நபில் குரேஷ், 34 years, he passed away. It's a mystery. We cannot find the answer. Embrace mystery. Accept the process. Okay? It's going to take time. Maybe your wife and mahal, அவங்களோட சார்ந்த குடும்பம், ஈவன் அவருடைய அப்பா அம்மா, இட்ஸ் கோயிங் டு டேக் டைம், அக்செப்ட் த ப்ராசஸ். வி ஆல்சோ ஹேவ் அ ஹோப். அந்த நம்பிக்கையை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் நான் யோசித்து பார்க்கும்போது, நோ, ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் திஸ். ஓகே, சோ ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் திஸ் ஒன் புக், இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீட் திஸ் புக், பிரையன் எச் கிரெக் என்கிற எழுதினவர், வாட் டஸ் த பைபிள் சே அபவுட் சஃபரிங். ஓகே, 12 பேசேஜஸ், ஈஸி டு ரீட். இஃப் யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் மேபி 2 hours, யூ கேன் ஃபினிஷ். ஓகே, வெரி நைஸ் புக். பட் நான் யோசித்தேன், இந்த புக்கு முடிச்ச உடனே, நோ, ஐ எம் நாட் கோயிங் டு ப்ரீச் ஆன் சஃபரிங்ஸ். தென் ஐ கேம் அப் வித் திஸ் ஐடியா, ஓகே, ஹீ லிவ்ட் redemptively. He lived with a purpose and he has left a legacy. So let me talk about that. Adhe kurithu pesano abin solli na yosthu aayatham panna seidhan. So inga dhaan aarambikka poran naan. Deuteronomy chapter 7 verses 6 to 11, vedathai vaithirukkiravargal ubhagamum 7th adhigarathukku ungalde vedathai thirupikollalam. Please turn your bibles to Deuteronomy chapter 7 verse 6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். For you are a people holy to the Lord your God. The Lord your God has chosen you out of all the peoples on earth to be his people, his treasured possession. எவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு வசனம் இல்ல? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். It was not because you were more numerous than any other people that the Lord set his heart on you or chose you, for you were the fewest of all the people. It was because the Lord loved you and kept the oath that he swore to your ancestors. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும். பரிசுத்த ஜனம், எல்லா ஜனங்களிலும் காட்டிலும் உம்மை சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அன்பின் நிமித்தமாக அது மாத்திரம் இல்ல, பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனால நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜெனசிஸ் 12 சாப்டர்ல வாசிக்கும் போது பிதாக்கள், ஓகே, ஆன்சஸ்டர்ஸ், அதுல முதலாவது நம்ம பார்க்கறது ஏப்ரஹாம். ஏப்ரஹாம கூப்பிட்டு அவரு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆதியாகமம் 12:1-3, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னது வந்து, I will bless you and make a great nation, and all in you all the families of the earth shall be blessed. This is the promise. In you You are my treasured possession. In you, I am going to bless all the families. Great calling. கலாத்தியர் 3:8 நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க யோசித்து பார்க்கலாம், இது ஆபிரகாம் இஸ்ரேல் சந்ததியா இருக்கு, இதற்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? Are we his chosen people, treasured possession? கடவுள் நம்மையும் அழைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா? ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்றாராம். Read Galatians 3:8. Galatians 3:8 யாரா வாசிங்க பார்க்கலாம். ஓகே, சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்ன அறிவித்தது. All the Gentiles shall be blessed in you. Okay, so it's the promise for the Israelites. It's the same promise for all of us. நமக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் நம்மை படைத்து நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. என்ன மாதிரி அழைப்பு என்றால், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். So we are here with a purpose. தேவன் நம்மை படைத்தது ஒரு பெரிய திட்டத்திற்காக. இந்த blessing என்கிற வார்த்தை வந்து bless அல்லது blessing என்கிற வார்த்தை வந்து அதனுடைய ரூட் வேர்ட் வந்து பராக். அதனுடைய அந்த ரூட் வேர்ட்ல இங்க கிட்டத்தட்ட 5 தடவை இந்த 3 வசனத்துல திரும்பி திரும்பி வந்திருக்குது. ஒருவேளை இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளணும்னா ஜெனிசிஸ் சாப்டர் 1 போனோம். ஜெனிசிஸ் சாப்டர் 12 இருந்து ஜெனிசிஸ் சாப்டர் 1 போனோம் அப்படின்னா அங்கேயும் காட்ஸ் பிளஸ்ஸிங் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சோ ஜெனிசிஸ் 1 காட்ஸ் பிளஸ்ஸிங் சொல்லப்பட்டிருக்குது, அதே போல ஜெனிசிஸ் 12 காட்ஸ் பிளஸ்ஸிங் சொல்லப்பட்டிருக்குது. இங்க நீங்க பார்க்கும்போது ஜெனிசிஸ் 1 எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, ஆன் டே 5 ஹி பிளஸ் த ஃபிஷ் அண்ட் த பேர்ட்ஸ். அதே மாதிரி ஆன் டே 6 ஹி பிளஸ் ஹியூமன் பீயிங்ஸ். அதே மாதிரி டே 7 ஹி பிளஸ் த சாபத். இந்த ஆசீர்வாதம் எதற்கு பிறகு வருது அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, the first two blessings, day 5 and day 6, அந்த blessings நீங்க பாத்தீங்கன்னா எதற்கு பிறகு வருது அப்படின்னா, ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு, பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை அப்படின்ற ஒரு வசனத்துக்கு பிறகு இ பிளஸ்ஸஸ். அடுத்தது கடைசியாக ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சாபத்தை குறித்து பார்க்கும்போது, we have to enjoy the rest, okay, within the creation in holy and harmonious relationship with our creator God on and with others. இப்படி பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் பலகி பெருக வேண்டும். We have to multiply, increase. அது மாத்திரம் இல்ல, we have to enjoy relationship with him. இந்த ஜெனிசிஸ் 12:1-3 அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜெனிசிஸ்லயே ஆதியாகமத்தில் 30 லாபான் இஸ் என்ரிச்ட் பை காட்ஸ் பிளஸிங்ஸ் ஆன் ஜேக்கப். யாக்கோபினால லாபான் ஆசீர்வதிக்கப்படுறார். 30 வாசிக்கிறோம், போட்டிபார் இஸ் பிளஸ் டு த பிரசன்ஸ் ஆஃப் ஜோசப். 39 வாசிக்கிறோம், ஃபாரோ இஸ் பிளஸ் பை ஜேக்கப். ஆல் பீப்புள்ஸ் ஆன் ஏர்த் will be blessed through you. உன்னால் உன் சந்ததியின் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த ப்ராமிஸ் வந்து ஆதியாகமத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 5 இடங்களில் வந்திருக்கு. இந்த ப்ராமிஸை வைத்து இந்த முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது, ஜெனிசிஸ் 12 இருந்து பார்க்கும்போது 3 காரியம், கோ நீ போ, அண்ட் பி எ பிளஸ்ஸிங், அண்ட் ஆல் நேஷன்ஸ் வில் பி பிளஸ்ட் த்ரூ யூ. Go, be a blessing, and all nations will be blessed through you. இது ஒரு கிரேட் கமிஷன் மாதிரிதான், மத்தேயுல வாசிக்கிற கிரேட் கமிஷன், மத்தேயு 28 வாசிக்கிற கிரேட் கமிஷன் மாதிரிதான். Go therefore and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். சோ இந்த கிரேட் கமிஷனுக்கும் ஜெனசிஸ்ல ஆண்டவர் மனிதர்களை உண்டு பண்ணி அவரை ஆசீர்வதிக்கும் போது நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லும் போதும் அந்த வசனத்தில் ரெண்டுத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா you will find the theme of great commission. இப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஜனம், புக்சக்கத்தில் எல்லா ஜனங்களும் தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்ட ஜனம். இன்னைக்கு நீங்க ஒருவேளை எரேமியா 5 நீங்க வாசிருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சேட் ஸ்டேட்ட நீங்க பார்த்திருப்பீங்க. எரேமியா சாப்டர் 5 NRSV அதுக்கு டைட்டில் கொடுக்குது, எப்படி கொடுக்குதுன்னா The utter corruption of God's people. தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம், தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், treasured possession, அவங்களுடைய sad state Jeremiah chapter 5 இருக்குது. அவர்களை குறித்து 7 காரியங்களை நான் கண்டுபிடித்தேன் அந்த ஜெரேமியா சாப்டர் 5 மாத்திரம் 7 காரியங்கள். அதுல குறிப்பு மட்டும் நான் சொல்றேன். நானு முதலாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா எரேமியா 5 எடுத்துக்கோங்க உங்களுடைய பைபிள்ல. அதுல வேர்ஸ் 2 பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய் ஆணை இடுகிறார்களே. Although they say as the Lord lives, yet they swear falsely. Poi aanai idugiravargal. Falsest. Okay, the first F. Okay, falsest. Poiyargal. Poiyanavargal. அது மாத்திரம்ல 12 வசனத்துல வாசிக்கிறோம் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல வேண்டும், பொல்லாப்பு நம்மேல் வராது, நாம் பட்டயத்தை ஆகிலும் பஞ்சத்தை ஆகிலும் காண்பதில்லை என்றும், தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்களில் இல்லை, அவர்களுக்கு அப்படி ஆக கடவுள் என்றும் அவர்கள் சொல்லி கர்த்தரை மறுதளித்தார்கள். They have spoken falsely on the Lord, who? God's chosen people, holy people, treasured possession. They speak falsely of the Lord. Even தீர்க்கதரிசிகளை பார்த்து கூட என்ன சொல்றாங்க, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்களின் இல்லை, அவர்களுக்கே அப்படி ஆக கடவுள் என்றும் அவர்களை சொல்லி கர்த்தரை மறுதளித்தார்கள். இவங்களை பார்க்காதபடிக்கு உடனே ப்ராஃபட்ஸ் தான் பாக்குறாங்க, இவங்களுக்கு என்னைக்குமே இவர் வாயில நல்ல வார்த்தையே வரமாட்டேங்குது, இவங்க தான் காற்றாய் போயிருவாங்க, நம்ம யோக்கியம். ஆனா இவங்களை குறித்து பார்க்கும்போது என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஃபால்சஸ்ட் பீப்புள், பொய்யானவர்கள். அடுத்தது இந்த காட்ஸ் சோசன் பீப்புள், பிளஸ்ஸிங்கா இருக்கக்கூடியவங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறக்கூடியவங்களுடைய ரெண்டாவது குறிப்பு இங்க பாக்குறோம் எரேமியா 5 ஃபோர்ஸ்ஃபுல் பீப்புள், ஃபால்சஸ்ட். அடுத்தது ஃபோர்ஸ்ஃபுல், வலிமையானவர்கள். எப்படிப்பட்ட வலிமையானவர்கள் அப்படின்னா 3 வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்துக்கு அல்லவா நோக்குகின்றது, அவர்களை அடிக்கிறீர் ஆனாலும் அவர்களுக்கு நோகாது, அவர்களை நிர்மூலமாக்குறீர் ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள், தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கலும் கெட்டியாக்கி திருப்ப மாட்டோம் என்கிறார்கள். See, sad state. They have made their faces harder than rock. முகத்தை எப்படி ஆக்குறாங்களா, ராக் போல கடினம் உள்ளதாக மாத்துறாங்க, வலிமை உள்ளவர்களாக மாத்துறாங்க. நீங்க அவங்களை தண்டிச்சீங்க ஆனா கூட திரும்புறதுக்கு அவர்களுக்கு மனதில்லை. இது யாரு, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஒரு போப்பஸோட வைத்த தேவன். ஆனா இவங்க இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது முதல்ல பொய்யானவர்களாக இருக்கிறார்கள், அடுத்தது வலிமையானவர்களாக இருக்கிறாங்க, திருந்த மாட்டாங்க, திருந்துவதற்கு மனதும் இல்லை. இவன் 23 வசனத்துல வாசிக்கும் போது பட் திஸ் பீப்புள் ஹஸ் எ ஸ்டப்பர்ன் அண்ட் ரிலிஜியஸ் சாரி ரிபெல்லியஸ் ஹார்ட், ஸ்டப்பர்ன் அண்ட் ரிபெல்லியஸ் ஹார்ட், தே ஹவ் டர்ன்ட் அசைட் அண்ட் கான் அவே. இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகம் உள்ள இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியவர்கள், ரிடெம்ப்டிவாக வாழக்கூடியவர்கள், ஒரு திட்டத்தோடு வாழக்கூடியவர்கள், நபிலை போல சாதிக்கக்கூடியவர்களாக ஆண்டவர் படைத்தவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? பொய்யர்களாக, திருந்தாத ஒரு ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது இவர்களை குறித்து என்ன வாசிக்கிறோம்னா, ஜெரேமியா சாப்டர் 5ல் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், How can I pardon you? Your children have forsaken me and have sown by those who are no gods. When I fed them to the full, they committed adultery and took to the houses of prostitutes. They were well-fed, lusty stallions, each neighing for his neighbor's wife. இவர்கள் நான் எப்படி மன்னிப்பேன்? பிள்ளைகள் என்னை விட்டுட்டு தெய்வம் அல்லாதவர்கள் பேரில் ஆணையிடுகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, 19வது வசனத்துல வாசிக்கிறோம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இவைகள் எல்லாம் எது நிமித்தம் செய்தார் என்று நீங்கள் கேட்டால், அப்போது நீ அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை விட்டு உங்களுடைய தேசத்தில் அந்நிய தேவர்களை சேவித்தது போல உங்களுடைய அல்லாத தேசத்தில் அந்நியர்களை சேவிப்பேன் என்று சொல்வாயாக. As you have forsaken me and served foreign gods in your land, so you shall serve strangers in a land that is not your house, yours. So first வந்து falsest, பொய்யானவர்கள். அடுத்தது forceful, வலிமை மிக்கவர்களாக மாறிட்டாங்க. மூன்றாவது forsakers, கைவிட்டுட்டாங்க. ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியவர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்த ஜனம், எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தவர்களை பாலும் தேனும் ஓடிட கானான் தேசத்துல கொண்டு சேர்த்த தேவனை கைவிட்டுட்டாங்க. விசுவாச துரோகிகள் அப்படின்னா எரேமியால 4வது வசனத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் எனக்கு விரோதமாய் மிகுதியும் துரோகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சி, ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆண்டவர் படைச்சாரு ஒரு பர்பஸோட. இங்க அந்த இஸ்ரேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஃபெய்த்லெஸ் பீப்புள், விசுவாசத்தில் துரோகம் உள்ளவர்களாக. ஃபிஃப்த் லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அடுத்தது ரொம்ப மோசமா இருக்கு, ஃபூலிஷ் அப்படின்றார், முட்டாள் அப்படின்றார், முட்டாள்கள். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு தீர்மானத்தோடு ஆண்டவர் படைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னார். ஆனா இவங்களை பார்க்கும்போது 20வது வசனத்துல வாசிக்கிறோம், டிக்ளேர் திஸ் இன் தி ஹவுஸ் ஆஃப் ஜேக்கப், ப்ரோக்ளைம் இட் இன் ஜூடா, ஹியர் திஸ் ஓ ஃபூலிஷ் அண்ட் சென்ஸ்லெஸ் பீப்புள், foolish and senseless people who have eyes but do not see, who have ears but do not hear. நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதாவில் சொல்ல வேண்டிய என்னவென்றால், கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள், அறிவில்லாமல் இருக்கிறார்கள். ஆறாவது அவர்களை குறித்து இந்த எரேமியா 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், fearless people, தேவ பயமே இல்லாத ஜனங்கள், பயமற்றவர்கள். 22வது வசனம், Do you not fear me, says the Lord? Do you not tremble before me? எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்கிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாத படிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ? ஃபியர்லெஸ் பீப்புள், தேவ பயமே இல்லை. கடவுள் என்ன சொல்றாருன்னா, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும், அவைகள் இருந்தாலும் கடவாத படிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமான சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிற நான், அந்த கடல் தண்ணி வந்து வெளியே வராது, அதுக்கு நான் எல்லாம் வைத்திருக்கிறேன். ஆனா வரும் சில சமயத்துல, ஆனா வராதபடிக்கு வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்டவரை பார்த்து கூட நீ பயப்படாம இருக்கிறீங்களே. பரிசுத்த ஜனத்தை பார்த்து சொல்றாரு, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்றாரு. ஈவன் 24வது வசனத்துல வாசிக்கிறோம், They do not say in their hearts, Let us fear the Lord our God, who gives the rain in its season. அந்தந்த பருவத்தில் எங்களுக்கு மலையையும் முன்மாரியும் பின்பாரையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறதே இல்லை.
எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை.
ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, இதுல ஏதாவது நமக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குதா? யோசித்து பார்க்கலாமே. தேவன் நம்மையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழும் நபீல் குரேஷி மாதிரி ஒரு ஆண்டர் பார்த்து நம்மை எப்படி சொல்வார்? ஃபால்சஸ் பீப்புள், பொய்யானவர்கள் சொல்வாரா? ஃபோர்ஸ்ஃபுல், வலிமையானவர்கள், நீங்க வந்து கொஞ்சம் கூட முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்வாரா? ஃபர்ஸ்டேக்கர், கைவிட்டீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்வாரா? விசுவாச துரோகிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா? ஃபூலிஷ், முட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா? ஃபியர்லெஸ் பீப்புள், பயமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா? கடைசியில செவன்த் ஒரு குறிப்பு இருக்காங்க, யூதாவும் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா வேடர்களை போல இருந்தாங்களாம். ஃபவுலஸ், 26 27 வசனத்துல வாசிக்கிறோம், குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். For scoundrels are found among my people. They take over the goods of others. Like fowlers, they set a trap. They catch human beings. Like a cage full of birds, their houses are full of treachery. Therefore, they have become great and rich. ஃபவுலஸ், மனிதர்களே பிடிக்கிறாங்க. நீங்க அந்த வசங்களை தொடர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீதி கிடையாது, ஜஸ்டிஸ் கிடையாது, உண்மை கிடையாது, அப்ரஷன். தேவனால ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியவர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கிறத நம்ம எரேமியா 7 வாசிக்கிறோம். கிறிஸ்டோபர் ரைட் அப்படின்ற ஒரு தேவனுடைய மனிதர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அந்த புக்ல அவர் எப்படி சொல்றார் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் மஸ்ட் ஜெனரேட் ரிடம்டிவ் லிவிங். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் மஸ்ட் ஜெனரேட் ரிடம்டிவ் லிவிங். ஒருவேளை இங்க இருக்கக்கூடியவர்கள் இயேசுவானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய மீட்பை பெற்றவர்களாக நாம் இருக்கும் போது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுமா? ஒரு ரிடெம்ப்டிவ் லைஃப் வாழணுமா? எப்படி? இந்த நபீல் குரேஷிய மாதிரி அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நீ யோசிச்சு பார்க்கலாமா? Are we living redemptively? Purposefully? I think இது ரொம்ப பழசுன்னு நினைக்கிறேன். வெந்ததை தின்று யாரோ, ஐ திங்க் எம்ஜிஆர் நினைக்கிறேன், தெரியல, வெந்ததை தின்று வெறுமனை வாழ்ந்து விதி வந்தால் சாவு. வெந்ததைனா என்னது? சோறு. வெந்ததை தின்று வெறுமனை வாழ்ந்து, வெறுமனைனா என்ன? அர்த்தம் இல்லாம வாழ்ந்து விதி வந்தால் சாவு. Are we going to live like that? ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அதுவும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னா இந்த நபில் குரேஷை மாதிரி ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழும் நினைத்து வைத்திருக்கிறாரு. How are we living today? Do we live with a purpose? Why do we come to church? Why do we go again to this world? நம்மளை பார்த்து ஒரு 7 வார்த்தை இறங்கி 5 வாசித்தோமே, அப்படி சொல்லிடுவாரா கடவுள்? என்ன பார்த்து அப்படி சொல்லிடுவாரோ? ஃபியர்லெஸ் மேன் அப்படின்னு, தெய்வ பயமே இல்லையே. அல்லது ஃபெய்த்லெஸ் மேன் அப்படி சொல்லிடுவாரோ? விசுவாச துரோகம் உள்ளவன், நான் எவ்வளவு செய்திருக்கிறேனே அவனுக்கு அப்படின்னு சொல்லிடுவாரோ? அவர் திரும்ப சொல்றாரு, பார்ட் ஆஃப் த மிஷன் ஆஃப் காட்ஸ் ரெடீம்டு பீப்புள். ஓகே, ரெடீம்டு பீப்புள்னா நம்ம எல்லாம் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். வி ஆர் ஆல் ரெடீம்டு பீப்புள், வி ஆல் அக்செப்டட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் அவர் லார்ட் அண்ட் சேவியர் அப்படின்றது உண்மை அப்படின்னா எப்படி இருக்கணுமா? வி ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் த கேரக்டர் ஆஃப் த ரிடீமர். We have to reflect the character of our Redeemer. Our character da enna? Anbu. Our character da enna? Justice. Our character enna? Mercy. Our character enna? We have to reflect the character of our Redeemer. அதுக்குதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. வேற எந்த நோக்கத்துக்காகவும் அல்ல. ஈவன் 1 Peter 2:9 பாக்குறோம் நம்ம, நீங்களும் உங்களை அந்தகாரத்தினிடம் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்ததை புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர் சொந்தமான ஜனமாயிருப்பீர்கள். இது யூதர்களை பார்த்து சொல்லல, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லல. பேதுரு எழுதுறாரு நியூ டெஸ்ட்மெண்ட்ல விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினிடம் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்ததுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். நேற்று அவருடைய நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தோம். அதுல ஒரு வீடியோல அவருடைய சர்மன், அதனுடைய சாராம்சம் என்னன்னா, Why are we here? அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். யாரு? நபீல் குரேஷி. He passed away 34 years. Okay, அவருடைய ஒரு சர்மன்ல Why are we here? அவர் என்ன சொல்றாருன்னா, We are here for a specific purpose. We are here for a specific purpose. வேற ஏதாவது பர்பஸ் நீங்க யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா, You have a wrong redeemer and you have a wrong purpose. If you are thinking that you have something else to do in this life, then you have a wrong redeemer and you have a wrong Bible in your hand. If you think that you have a right redeemer, then you will have only one purpose. என்ன சொல்றா தெரியுமா நபில் குரேஷி? Loving others and leading others to Christ. You have a unique purpose. We all have a unique purpose. Nothing else. Yes. Others are there, secondary, third, fourth, fifth, and poite irukum. But the primary purpose, loving others and leading them to Christ. Think about Michael. அவங்க வீட்டில் ஒரு நடந்த ஒரு பைபிள் ஸ்டடி. Think about David. He brought his friend Nabil to the Bible study. They have received the Redeemer and they live redemptively. Have you received the same Redeemer, Jesus? Then, our life should make a tremendous impact every day, starting from home, in our neighborhood, in our workplace. Ilana, we are worshipping a wrong Redeemer and we are reading a wrong Bible. கடவுள் நம்மளை பார்த்து நீங்க என்ன சொல்வாரு? பயமில்லாதவர்கள், விசுவாச துரோகிகள், பொய்யர்கள் அப்படின்னு சொல்வாரா? இல்ல. அப்புறம் பார்த்து என்ன சொல்றாருன்னா, I will bless you. I will make you a blessing to this nation. In you, every nation will be blessed. Let's live off that. Let's live off that. ஒருவேளை கடவுளுடைய மரணம் நமக்கு எப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ஃபாலோயிங் இட் த்ரூ ஒன் பர்சன்ஸ் பர்பஸ்ஃபுல் லிவிங் ஒரு ரிடெம்ப்டிவ் லிவிங். ஹி ஹஸ் லெஃப்ட் அ லெகசி. கேன் வி லீவ் ஜஸ்ட் தட் லைக் தட் கைண்ட் ஆஃப் அ லெகசி? அப்படிப்பட்ட ஒரு லெகசியை நம்மால விட முடியுமா? கண்ணில் முடிச்சு வைப்போம். பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்த ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். And we know we have a savior redeemer who saved us and redeemed us. ஒருவேளை அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, you can ask the same Jesus who died and rose again on the third day, who promises to give eternal life to everyone,
promised eternal life to Nabil Qureshi. And to me, is here to give to you also. அதே இயேசுவானவர் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பையும் மீட்பையும் நித்திய ஜீவனுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். அப்படி நான் இயேசுவை எப்போ ஏற்றுக்கொண்டேன், இந்த நீங்க சொல்லக்கூடிய ரிடீமர் எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாமலா இருக்குது அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்வார் யோசித்து பார்க்கலாமா? எரேமியா 5 காணப்படுகின்ற 7 தன்மைகள் நம்மோடு அவர் ஒப்பிட்டு பார்த்து சொல்வாரா? என்ன சொல்வார்? ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகும். 34 தான், ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகும். ஆண்டவருக்காக செய்வது மாத்திரம் நிலைத்து நிற்கும். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் ஆண்டவருடைய பிரதான திட்டம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பிரதான திட்டம் அதான். We have to live redemptively. அப்படி மீட்பின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக வாழ்க்கையில நான் மறித்தாலும் நான் ஒரு தடயத்தை வைத்து செல்ல போகிறேன். டேவிடை போல, இந்த மைக்கேலை போல அநேக நபீல் குரேஷிஸை எழுப்ப போகிறேன். நபீல் குரேஷியை போல அந்த இயேசுவை, அந்த மீட்ட இயேசுவை மரணம் சந்தித்தாலும் விடமாட்டேன். ரிடீமரை நான் கண்டு கொண்டேன், ரெடெம்ப்டிவா வாழ்வேன். ரிடீமரை நான் கண்டு கொண்டேன், அவருடைய கேரக்டரை நான் பிரதிபலிக்கின்றவராக வாழ்வேன். என் வீட்டில் வாழ போறேன், என் வேலை செய்யற இடத்துல வாழ போறேன், என் நெய்பர்ஹுட்ல வாழ போறேன். எல்லாரும் கண்களை மூடி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ரிடெம்ப்டிவ் வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிறவர்கள் யாராவது இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கைகளை மாத்திரம் நீங்கள் உயர்த்தி காண்பிக்க முடியாக கேட்டுக்கொள்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு லிவ் அ ரிடெம்ப்டிவ் லைஃப், அ பர்பஸ்ஃபுல் லைஃப் வித் திஸ் ஒன் லைஃப் தட் இஸ் கோயிங் டு பி சூன் பி பாஸ்ட் அவே. தேங்க் யூ. பிரைஸ் காட். வேற யாராவது? பிரைஸ் காட். எஸ் மற்றவர்கள் கண்களை மூடி ஜபிக்கின்ற வேலையில, எஸ் எஸ் ஐ அம் கோயிங் டு லிவ் வித் அ பர்பஸ், எஸ் பிரைஸ் காட். கைகளை உயர்த்தினவங்க கீழே போட்டுடலாம். ஒரே ஒரு வாழ்க்கை. என் கடவுள் நம்மை சந்தித்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். வி ஹவ் டு லீவ் அ லெகசி. கைகளை கீழே போடலாம். தேங்க்யூ. யா, இன்னும் வேற யாராவது? கண்களை முடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கைக்கு, ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணித்த உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை உயர்த்தி வாழ்ந்தால் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கும், நோக்கம் இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும். அப்படி கைகளை உயர்த்தி இன்றைக்கு தீர்மானம் பண்ணினவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவருடைய தீர்மானத்தை அங்கீகரித்து ஆசீர்வதித்து அவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் சுவாமி. ஒருவேளை உட்கார்ந்திருக்கிறவர்கள் மற்றவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது தொடர்ந்து நீர் அவர்களோடு நீர் பேச முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மாயான வாழ்க்கை சுவாமி, இதில் பொய்யர்களாக, விசுவாச துரோகிகளாக, அல்லது தேவ பயம் இல்லாதவர்களாக, மற்றவர்களை பிடுங்கி சாப்பிடுகின்றவர்களாக, அல்லது இப்படி வேதத்தில் நாங்கள் பார்த்த சில தன்மையோடு வாழாதபடிக்கு மீட்பை பெற்றுக் கொண்டவர்களாக நாங்கள் மீட்பின் பணியை தொடர்ந்து செய்ய எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.